நமஸ்காரம். உபன்யாசம் காலக்ஷேபம் என்று இரண்டு வகைகள் காணப்படுகின்றன. தமிழில் சொற்பொழிவு என்று சொல்லுகிறோம். அந்த நாளெல்லாம் கதா காலக்ஷேபம் பண்றது அப்படின்னு பேசுவார்கள். இவையெல்லாம் எவை? பொதுவாக ஒரு தலைப்போ அல்லது ராமாயணம் பாகவதம் இதே போல தலைப்புகளில் பல விஷயங்களை அதோட கோத்து அதோட தொடர்புடைய எல்லா விஷயங்களையும் சேர்த்து எல்லாருக்கும் புரியும்படிக்கு மனசு ஈர்க்கும்படிக்கு எடுத்து சொல்லுவது சொற்பொழிவு, அதான் உபன்யாசம். உங்க உள்ளத்துக்கும் மனதுக்கும் அருகிலே விஷயங்களை கொண்டு வந்து வைப்பது, அதாவது காதுக்கும் மனதுக்கும் அருகில வைக்கிறது. இதுலதான் தொடங்கியாக வேண்டும். இப்படி கேட்டு கேட்டு பழக வேண்டும். அந்த பழக்கம் மெதுமெதுவா விருப்பத்தை வளர்க்கும். இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஈடுபாடு வரும். அப்ப அதே போல் உபன்யாசங்களை கேட்டுக்கொண்டிருப்பதை விட ஆழமான அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும், இன்னும் சீரியஸ் ஸ்டடியா இருக்கணுங்கிற விருப்பம் வரும். அப்பதான் காலக்ஷேபம் அப்படிங்கிற மெத்தடு உபயோகப்படும். ஒரு நூலை எடுத்துக்கொள்வோம், திருப்பல்லாண்டு, திருப்பாவை அல்லது ரகசிய கிரந்தங்கள், திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், இல்லைன்னா வேதாந்த நூல்கள், பகவத்கீதை, ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், இது போல நூல்களை எடுத்துக்கொள்வது. அதற்கு மிக ஆழமான உரைகள் இருக்கும். அது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக இருக்கிற உரைகள். இப்ப வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு ராமானுஜர் எழுதின உரை ஸ்ரீபாஷ்யம், அதை ஒவ்வொரு வரியாக வாசித்து ஒவ்வொரு சொல்லாக பொருள் சொல்ல வேண்டும். ஓரளவு கேட்டறிந்தவர்கள் இதை கேட்டால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் அடிப்படை அறிவு வேணும், கேட்டு பழக்கம் இருக்க வேண்டும், அப்பதான் இந்த மாதிரி இருக்கிறது புரியும். இப்ப பொதுவா உபன்யாசங்களில் வருகிற கதைகள், சற்றே சில சிரிப்புகள் அதெல்லாம் இதில் இருக்காது. ஆனால் இதில் தான் கேட்க கேட்க வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். இப்ப பகவத்கீதை 700 ஸ்லோகங்கள், அதற்கு சங்கரர் பாஷ்யம் எழுதியுள்ளார், ராமானுஜர் எழுதியுள்ளார், மத்வர் எழுதியுள்ளார், இன்னும் பலர். அதை வரியடைவே வரி வரியாக கேட்க வேண்டும். அப்படி கேட்க கேட்க அது நன்கு நம்ம மனதில் பதியறதுக்கு ஆரம்பிக்கும். அதனாலே பல விடைகள் கிடைக்கும். ஆனால் இதற்கு இன்னும் மெனக்கெட வேண்டும். அப்படின்னால் மேலோட்டமாக கேட்டுவிட்டு போக முடியாது. சாய்ந்து கொண்டோ அல்லது சற்றே நடுவில் ஓய்வெடுத்துக் கொண்டோ கூட உபன்யாசத்தை கேட்டுவிடலாம். ஆனால் அப்படி காலக்ஷேபத்தை கேட்க முடியாது, விழித்திருக்க வேண்டும். கையில் கண்டிப்பாக புத்தகம் இருக்க வேண்டும், கண்ணு புத்தகத்தில் இருக்க வேண்டும், காது கேட்கும் விஷயத்தில் இருக்க வேண்டும். அப்பதான் அது புரியும். அதோட அல்ல, இது ஒரு முறை கேட்டால் மட்டும் போதாது. வீட்டுக்கு போன பிற்பாடு நாம் என்ன குறிப்பெடுத்திருக்கிறோமோ, எந்த புத்தகத்தை பார்த்திருக்கிறோமோ அதை மீண்டும் ஒரு முறை வாசிக்க வேண்டும். அப்போதுதான் மனதில் பதியும். இதைத்தான் காலக்ஷேப முறைன்னு சொல்லுவோம். இது 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வெகு நாட்களாக நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் இது இப்போ நடக்கும் இடங்களும் குறைவு, கேட்க வருபவர்களும் மிகவும் குறைவு. உபன்யாசம்னு போட்டால் சுமார் 1000 பேர் இருப்பார்கள். அடியேனும் பல்லாண்டுகளாக கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், உடுமலைப்பேட்டை, மதுரை, பாண்டிச்சேரி, வேலூர் என்று எத்தனையோ இடங்கள், நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி என்று ஆண்டுதோறும் 3-3 நாட்கள் செல்கிறேன். அது எல்லாமே உபன்யாசம். 600லிருந்து 1600 பேர் வரை கண்டிப்பாக வருவார்கள். சந்தோஷமாக கேட்பார்கள். 2 மணி நேரம் நடக்கும். 3 நாளோ 5 நாளோ 7 நாளோ. ஆனால் இங்கெங்குமே காலக்ஷேபங்கள் நடைபெறுவதில்லை. அப்படியே இப்போ ஸ்ரீரங்கத்தில் காலக்ஷேபம், திருவல்லிக்கேணியில் காலக்ஷேபம் நடக்கிறது. ஒரு 50 பேர் வருவார்கள், அவ்வளவுதான் இருப்பார்கள். ஆனால் விடாமல் வருவார்கள். இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஓரளவு ஒரு 5 ஆண்டுகள் உபன்யாசத்தை கேட்டுவிட்டேன் என்றிருந்தால் அவர்கள் கொஞ்சம் காலக்ஷேபம் கேட்டு பழக்க வேண்டும். அதை கொஞ்சம் முயற்சித்து பாருங்கோள்னு சொல்ல வந்தேன். அது எப்படி? ஸ்ரீரங்கத்தில் காலக்ஷேபம் நடந்தால் நாங்கள் எல்லாரும் எங்கோ இருக்கிறோம் என்று நீங்கள் கேட்கலாம். அதுக்காக ஒரு வகை செய்தோம். ஸ்ரீரங்கத்தில் இப்போ சமீபத்தில் தனி ஸ்லோகம், ராமாயண ஸ்லோகங்களில் அழகழகான ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்து பெரியவாச்சான் பிள்ளை ஆழமான உரை எழுதியுள்ளார். அதற்கு தனி ஸ்லோக வியாக்கியானம்னு பேர். அதை கிட்டத்தட்ட ஒரு 48 காலக்ஷேபங்களாக சொல்லி இன்றுதான் பூர்த்தியாயிற்று. அது சென்னையில் இருக்கிறவர்களோ, பெங்களூரில் இருக்கிறவர்களோ, ஹைதராபாத்தில் இருக்கிறவர்களோ கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆன்லைன் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தோம். ஆனால் அந்த வசதி இருந்தாலும் அதில் கேட்டவர்கள் ஒரு 60 பேர், நேரே வந்தவர்கள் 50 பேர், அதன் மூலம் கேட்டவர்கள் 60 பேர். அந்த 60 பேரிலும் சிலரால் அரை மணி நேரம் தான் கேட்க முடிகிறது, சிலர் 1 மணி நேரம், 10-12 பேர் தான் 2 மணி நேரத்தையும் கேட்டிருக்கிறார்கள். ஏதோ பல நிர்பந்தங்கள், அதனால் கேட்க முடிவதில்லை. இத்தனைக்கும் இவர்கள் கேட்டு பழக்கம் இருக்கிறவர்கள், ஆனாலும் நிர்பந்தத்தினால் முடிவதில்லை. அதனாலே ஏற்பாடுகளெல்லாம் செய்து செய்து பார்க்கிறோம். எப்படியாவது கேட்பார்களா என்கிற முயற்சி எடுக்கிறோம். ஆனால் எப்படி எல்லாருக்கும் விருப்பம் இருக்கிறதுனால் கேள்விகளாக கேட்டு பதிலை வாங்கிக் கொள்வோமே. அதற்கு பதில் இப்ப 48 காலக்ஷேபம், அது எங்கேயான ஒரு 6-7 மாசங்களில் தான் நடக்கும். ஒரு காலக்ஷேபம் 2 மணி நேரம்னா 96 மணி நேரம். ராமாயணத்திலேருந்து ஒரு 40-50 ஸ்லோகங்களை கேட்க 96 மணி நேரம் வைக்க முடியுமா? அதற்குள் எல்லாமே தெரிந்து கொண்டு விட்டால் தேவலை அப்படின்னு தோணலாம். ஆனால் நீங்கள் கேட்டு பார்த்தால்தான் அது எவ்வளவு ரசமானது, எவ்வளவு அனுபவிக்கிறாப்புல இருக்கும், அது நம்மளை எவ்வளவு தூரம் உள்ள இழுத்து கொள்ளும் அப்படிங்கறத அப்புறம்தான் புரிஞ்சுக்கவே முடியும். அதை கேட்டு பழகினவர்கள் ரொம்ப உபன்யாசத்துக்கு கூட வரமாட்டார்கள், அந்த அளவுக்கு அதிலேயே மனம் ஆழ்ந்துவிடும். அதனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா மனசுல தேக்கிக் கொள்ளவும். என் பணி கண்டிப்பா உபன்யாசம் கேட்கிறேன், 5-6 வருஷம் கேட்டுட்டேன், அந்த டெர்மினாலஜி எல்லாம் நல்லா பழகிவிட்டது, ஓரளவு அடிப்படை புரிந்து விட்டதுனால் அப்ப அடுத்த லெவலுக்கு போகணும். காலக்ஷேப முறையை எடுத்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிக்க வேண்டும். ஒன்றும் பெரிய தகுதிங்கிறது இல்லை, அடிப்படை தகுதிகள் வேண்டும். அது இருப்பவர்கள் அதை கேட்டு பழகினால்தான் மேற்கொண்டு நம்மால் பிரம்மத்தை, பகவானை, ஆழ்வார்களுடைய தமிழ் பாசுரங்களை, பகவத்கீதையை நன்கு ஆழ்ந்து அனுபவிக்க முடியும். முயற்சித்து பார்ப்போம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.